நம்மை கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானும் நனும் இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானும் நனும்
வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் வீட்டு கழிப்பிடம் அவசியமா, பொது கழிப்பிடம் அவசியமா என்ற தலைப்பில் த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்தும் பட்டிமன்றத்தை கேட்கலாமா?
பட்டிமன்றத்தின் தலைப்பு: வீட்டில் கழிப்பறை இருந்தா நல்லதா, இல்ல அரசாங்கம் கட்டி தந்த பொது கழிப்பிடம் நல்லதா என்ற ரெண்டு தலைப்பு. வீட்டில் கழிப்பிடம் இருந்தா நல்லதா என்ற தலைப்பில் பேச வராங்க இந்திரா தேவி அவங்க. இல்ல அரசாங்க கட்டி தந்த பொது கழிப்பிடத்தை பற்றி பேச வராங்க பொன்னம்மா அவங்க. இப்ப முதல்ல வீட்டு கழிப்பிடம் இருந்தா நல்லது என்ற தலைப்பில் பேச வராங்க இந்திரா தேவி.
இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு கழிப்பிடம் இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற கழிப்பிடத்திற்கும் போனா நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதை மீறி என்ன மாதிரியான நோய் வரும்?
இந்த காலத்துல நோய்க்கா பஞ்சம். அதுதான் நடுவர்களே, கக்கூஸ் சுத்தமா இல்லாம இருந்தா கக்கூஸ் படை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு இல்லவா? நடுவர்களே, திடீர்னு குழந்தைக்கு வயிற்று போக்கோ ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல பொது கழிப்பிடத்தவா தேடி போவாங்க? நம்ம வீட்டுல கழிப்பிடம் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது தானே, இல்லன்னா பொது கழிப்பிடத்துக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க. அந்த பொது கழிப்பிடத்துக்கு போகணும்னு நினைச்சா ரொம்ப தூரமாவும் இருக்கும், அதுக்குள்ள கையோட காலவர கூட ஓடிடும் இல்லையா? அதனால வீட்டு கழிப்பிடம் இருக்கிறது தான் நல்லது. நடுவரே, வீட்டுல வயசானவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் வீட்டுல கழிப்பிடம் இருந்தா ரொம்பவே நல்லது தானே?
அடுத்ததாக பொது கழிப்பறை தான் நல்லது என்ற தலைப்பில் பேச வர்றாங்க பொன்னம்மா.
இங்க அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதல்கண் வணக்கம். நடுவரே, இந்திரா அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் வேணும்னு. கக்கூஸ் கட்டதற்கே வழி இல்லாம தானே மக்கள் பொது கக்கூஸ்க்கு போறாங்க.
ஏன் நடுவர் அவர்களே, கழிப்பிடம் கட்டுறதுக்கு தானே அரசாங்கம் பண உதவி செய்யறாங்க, அப்புறம் என்ன கட்டுறதுக்கு?
நடுவரே, வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் கட்ட சொல்றாங்க. அந்த கக்கூஸ் கட்டதற்கு ஒரு இடம் வேணுமே, அந்த இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நடுவரே, கக்கூஸ் சிவர எங்க இருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டு கிச்சன்ல தான் இருக்கும். அப்பத்த கதைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவரே. கோடிகள் செலவு பண்ணி வீடு கட்டுறவங்க வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் என்ன, 10 கட்டிக்கலாம். 50,000 செலவு பண்ணி ஒரு குடிசை கட்டதற்கே வழி இல்லாம இருக்கும், பின்ன எப்படி கக்கூஸ் கட்டுவாங்க? நடுவரே,
நீங்க எதுக்கு காசு போட்டு கக்கூச கட்டுறீங்க? அதுக்கு தானே கவர்மெண்ட்ல லோன் தர்றாங்க.
ஏன் நடுவரே, கவர்மெண்ட்ல இருந்து கக்கூஸ் கட்டுறதுக்கு பணம் தர்றாங்கன்னு சொல்றாங்க. சும்மாவா தர்றாங்க? வட்டி இல்லா கடனா தர்றாங்க? இல்லையே, வட்டியோட திருப்பி கட்டணமே, அது எங்களுக்கு தேவையா?
கக்கூஸ் கட்டுறதுக்கு வட்டி வட்டின்னு சொல்றாங்க, ஆனா லோன் வாங்கி அவங்க நகை வாங்குறாங்களாமா, இடம் வாங்குறாங்களாமா, வண்டி வாங்குறாங்களாமா, எல்லாமே வாங்குறாங்க. அதுக்கு 5 வட்டியா 10 வட்டியாமா அதோட வா முடியுது? வார வட்டி வருது, மாத வட்டி வருது, எல்லாமே வாங்குறாங்க. ஆனா கக்கூஸ் கட்ட மட்டும் முடியலையாம். வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் இருந்தா அது எந்த அளவுக்கு நல்லது நடுவரே? வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, கர்ப்பிணி பெண்களும் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுல ஒரு கக்கூஸ் இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும். திடீர்னு ராத்திரியில வயிற்றுப்போக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அவங்க எங்க போவாங்க? கக்கூச தேடி தானே அவங்க போகணும், பொது கக்கூச தானே அவங்க தேடி போகணும். வேற வழியே இல்லாம அவங்க அதே இடத்துக்கு தான் போவாங்க. ஆனா போன இடத்துல போதுமான அளவு தண்ணி இருக்காது, லைட் வசதி இருக்காது, பின்ன பார்த்தா ஒட்டின டைல்ஸ் எல்லாமே உடஞ்சு வேற இருக்கும். நல்லா இருக்கிறவங்க போனாலே வலிக்கு விழுந்துருவாங்க. இதுல வயசானவங்க போனா, குழந்தைங்க போனா, கர்ப்பிணி பெண்கள் போனா அவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க கொஞ்சமாவது. இதுக்குதான் நடுவர் அவர்களை சொல்றேன், வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் இருக்கிறது நல்லதுன்னு.
இந்திரா அங்க சும்மா சும்மா வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் வேணும்னு சொன்னாங்க. சரிதான், நானும் ஒத்துக்கிறேன். ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கே அரசின் பூமி கூட இல்ல, பின்ன எப்படி கக்கூஸ் கட்டுவாங்க? இருக்கிற இடத்துல படுத்து தூங்குவதற்கு ஒரு வீடு கட்டுவாங்களா, அதுக்கு பின்னாடி போய் ஒரு கக்கூஸ் கட்டுவாங்களா? என்னத்தான் செய்யும் நடுவரே? அதாவது சிலருக்கு எடை இருந்தாலும் கக்கூஸ் குழி தோன்றக்கு முடியாது, ஏன்னா அந்த இடம் முழுவதும் பாறையா இருக்கும். பாறை தோன்றதுக்கு கூட கவர்மெண்ட்ல இருந்து காசு தர்றாங்களா? நீங்களே சொல்லுங்க. அதனால நான் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்றேன், பொது கக்கூஸ் தான் நல்லது.
நடுவரே, பொது கக்கூஸ் பொது கக்கூஸ்னு வேற பொன்னம்மா அவங்க சொல்றாங்க. ஊருக்கு 2-3 பொது கக்கூஸ் இருக்கு நடுவரே, அதுல ஏதாவது ஒன்னாவது நல்லா சுத்தமா இருக்குன்னு அவங்கனால சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அவங்க போற பொது கக்கூஸ் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு அவங்கனால சொல்ல சொல்லுங்க, கொஞ்சம் நீங்களாவது கேட்டு சொல்லுங்க.
ஆமா நடுவரே, பொது கக்கூஸ் சுத்தம் இல்லாம தான் இருக்கும், ஆனாலும் போய்தான் ஆகணும், வேற வழி இல்ல எங்களுக்கு.
யார் நடுவரு? பொது கக்கூஸ் சுத்தமா வைக்கிறாங்க. அந்த கக்கூஸ் பக்கத்துல நடந்து போனாலே நாத்தம் வெளியே தாங்க முடியாது. பின்ன எப்படி உள்ள போக முடியும்? என்ன பொறுத்த அளவுக்கு பொது கக்கூஸ் சுத்தமா இருக்கிறது இல்ல. அதனால வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் தேவைதான் தேவைதான்னு நான் அடிச்சு சொல்றேன்.
நடுவரே, இந்திரா அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் வேணும்னு, பொது கக்கூஸ் சுத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எத்தனை வீட்டுல அவங்க அவங்க கக்கூஸ் சுத்தமா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
ஏமா, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நான் போய் பாத்துட்டு வரட்டுமா அவங்க கக்கூஸ் சுத்தமா இருக்கா இல்லைன்னு?
வேண்டாம் நடுவரே, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அது நானே சொல்லிக்கிறேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன்.
சரிம்மா, நீயே பேசு.
சரி, வீட்டு கக்கூஸ் சுத்தமா தான் இருக்கும், அது நானும் ஒத்துக்கிறேன்.
அப்ப நீ என்னமா சொல்ல வந்த?
நம்ம வீட்டு கக்கூஸ் சுத்தமா இருக்கணும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பொது இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பார்த்தா இன்னொருத்தரோட சொந்தமா இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க செப்டி டேங்க் நிறைஞ்சு போகுமே, அதுதான் அவங்களுக்கு பயம்.
அது எப்படிமா அவ்வளவு காசு செலவு பண்ணி அவங்க அவங்க வீட்டுல கக்கூஸ் கட்டி மத்தவங்க இடத்துக்கு போறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல.
ஏன்னா எங்க வீட்டு செப்டி டேங்க் நிறையுமே, அதுதான கவலை.
பாத்தீங்களா நடுவரே, உண்மையெல்லாம் இப்பதான் வெளியே வருது.
ஆமா நடுவரே, நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்க. அதுதான் நானும் சொல்ல வந்த. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எத்தனை பேர் அவங்க அவங்க கக்கூஸ பயன்படுத்துவாங்க என்ன? இன்னும் சொல்ல போனா சிலர் என்ன பண்ணது தெரியுமா நடுவரே, கழுவை பொட்டணம் கட்டி ரோட்டுல வீசுறாங்க. அந்த சமயத்துல ஸ்கூல் பசங்க, வேலைக்கு போறவங்க, வண்டியில போறவங்க, அத்தனை பேரும் நடமாடிட்டு இருக்கும் போது ரோட்டுல தூக்கி வீசுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நடுவரே? தனி கக்கூஸ் உள்ளவங்க இப்படித்தான் செய்வாங்களா? இதுக்கு எவ்வளவோ மேல் தானே பொது கக்கூஸ். அதனால் பொது கக்கூஸ் தான் நல்லதுன்னு நான் அடிச்சு சொல்லிறேன். அதுக்குன்னு நல்லொரு தீர்ப்பு சொல்லணும் நடுவரே.
இதுவரை நம்ம பொன்னம்மாவும் இந்திராவும் இவ்வளவு நேரமா பேசினாங்க. இதுல வேற முடிவு ஒண்ணு சொல்லணுமாமா, நான் சொல்லிதான் ஆகணும். அது என்னோட கடமையாச்சே. நம்ம பொன்னம்மா சொன்ன கருத்தும் நல்லதுதான். ஏன்னா நாம் வெளியே போனா கழிப்பிட யூஸ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு நேரம் தான் அடக்கி வைக்க முடியும்? அந்த சமயத்துல உதவுவது பொது கழிப்பிடம் தான். அதனால பொது கழிப்பிடம் பொது மக்களுக்கு தேவையான ஒண்ணுதான். நம்ம வீட்டு கழிப்பிடம் எவ்வளவு சுத்தமா இருக்கோ அதே மாதிரி பொது கழிப்பிடம் நம்ம கழிப்பிடம்னு நினைச்சு ஒவ்வொருவரும் சுத்தமா வைக்கணும். இதுதான் என்னோட கருத்து. வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் மிகவும் முக்கியமானது தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும். அவங்கவுங்க கக்கூச அவங்கவுங்க பயன்படுத்தணும். பொது கழிப்பறையா இருந்தாலும் சரி, தனி கழிப்பறையா இருந்தாலும் சரி, சுத்தமா இருக்கணும். அப்பதான் நோய் நொடிகள் வராமல் இருக்கும். இதுதான் என்னோட தீர்ப்பு. வீட்டுக்கு ஒரு வாசல் என்பது அப்பொழுது, வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் என்பது இப்பொழுது.
நேர்களே, இவ்வளவு நேரமா வீட்டு கழிப்பிடம் அவசியமா பொது கழிப்பிடம் அவசியமா என்ற தலைப்பில் தேரோசஸ் குழுவினர் நடத்தின பட்டிமன்றத்தை கேட்டோமல்லவா? இப்போது கழிப்பிடத்தை எவ்வாறு சுத்தமாக வைக்கலாம் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை கேட்கலாமா?
திறந்த வெளியில் மலம் கழிக்க கூடாது. வீட்டு கழிவறையை மட்டுமே பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் சுகாதார கழிவறைகளை மட்டுமே பயன்படுத்துங்கள். பிறகு சாப்பிடுவதற்கு முன்பும் மலம் கழித்த பின்பும் கைகளை சோப்பு கொண்டு நன்கு கழுவ வேண்டும். கழிவறையை பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் தண்ணீரை ஊற்ற வேண்டும். இதன் மூலம் நோயிலிருந்து நமது வீடும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கலாம். மீண்டும் ஒரு தடவை, திறந்த வெளியில் மலம் கழிக்க கூடாது. வீட்டு கழிவறை மட்டுமே பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் சுகாதார கழிவறைகளை பயன்படுத்துங்கள். பிறகு சாப்பிடுவதற்கு முன்பும் மலம் கழித்த பின்பும் கைகளை சோப்பு கொண்டு நன்கு கழுவ வேண்டும். கழிவறையை பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதன் மூலம் நோயில் நமது வீடும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கலாம்.
நேர்களே, இவ்வளவு நேரமா கழிப்பிடத்தை எவ்வாறு சுத்தமாக வைக்கலாம் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை கேட்டோமல்லவா? இப்போது வீட்டு கழிப்பிடம் மற்றும் பொது கழிப்பிடம் அதை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா?
கழிப்பறை, இந்த கழிப்பறைங்கிறது வீட்டில் உள்ள அறைகளில் மிகவும் முக்கியத்துவமாக கவனிக்க வேண்டியது கழிப்பறையாகும். ஆனா சில வீடுகள்ல இதனை சரியாகவே பராமரிக்கப்படுவதில்லை. இந்த கழிப்பறையை சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் வைத்து கொள்ளாவிட்டால் துர்நாற்றம் வீசுவதுடன் மிக எளிதாக பல வகையான நோய்களும் பரவுகின்றன. கழிப்பறையில் காற்றோட்ட வசதியுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் துர்நாற்றம் வெளியே எளிதாக செல்லும் இந்த கழிப்பறையை வாரத்திற்கு 2 முறை நன்கு கழுவி விட வேண்டும். அச்சமயம் ஸ்பிரிட் ஊற்றி அதில் பதிக்கப்பட்டிருக்கும் கோப்பையும் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த கழிப்பறையை கழுவி முடித்ததும் அங்கு பினாயிலை தெளிக்க வேண்டும். பினாயில் கிருமி நாசினி என்பதால் கழிப்பறையில் கண்களுக்கு தெரியாமல் பரவி இருக்கும் கிருமிகளை கொன்றுவிடும். இந்த கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு முன்னாலும் பின்னாலும் தேவையான தண்ணீர் ஊற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்று நமது வீடுகளை சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் வைத்துக் கொண்டால் நோய் வராமல் உடல் நலம் பாதிக்காமல் ஆரோக்கியத்துடன் வாழலாம். இது அனைத்துமே தமது வீட்டு கழிப்பறையை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். பொது கழிவறையும் மக்களும் இப்ப நகரங்களில் நகர சபையினரால் பல இடங்களில் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் இதனை சிலர் ஒழுங்காக பயன்படுத்தாமல் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். அதே போன்று சில தாய்மார்கள் தங்களின் குழந்தைகளை கழிப்பிடங்களில் அமர செய்யாமல் வீதியில் ஓரத்தில் உட்கார வைத்து கழிப்பிடமாக மாற்றி விடுவார்கள். இதனால் நோய் பரவுவதற்கு தாங்களே வழி அமைத்து கொடுக்கிறோம் என்பதை உணர்வதில்லை. இதனால் காலரா நோய் வரும் என்பதையும் உணர்ந்தால் இப்படி செய்வார்களா? நீர் வசதி இல்லா இடங்களில் பொதுமக்களின் நன்மைக்காக நகர சபையும் அரசாங்கமும் கிணறுகளை கட்டி வைத்திருப்பார்கள். அதனை பொதுமக்கள் அந்நீரை மாசுபடுத்தாமல் பயன்படுத்த வேண்டும். ஆனால் சிலர் அந்த கிணற்றிலேயே இறங்கி குளிப்பது, துணி துவைப்பது போன்ற காரியங்களை செய்கிறாங்க. இதனால் கிணற்று நீர் அசுத்தமடைகிறது. அந்த அசுத்தமான நீரை பயன்படுத்தும் போது நோய்கள் உண்டாகிறது. இந்த அசுத்த நீரை பருகுவதனால் காமாலை நோய் உண்டாகிறது என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. வீட்டில் எலி தொந்தரவு இருந்தால் பொறி வைத்து எலியை பிடிப்பவர்கள் அந்த எலிய வீதியில் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் அல்லது அடித்து அப்படியே வீதியில் எரிந்து விடுவார்கள். இது அநாகரிகமான செயலாகும். எலியை பிடித்தவர் அந்த எலியை வீதியில் விடும்போது அந்த எலி அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் ஓடி ஒளிந்து விடும். இந்த எலிகளை பிடித்தால் அதனை அடிக்காமல் வெந்நீரில் போட்டால் உடனே இறந்துவிடும். அதனை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். இது சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்காத செயலாகும். அடித்து அப்படியே வெளியே எரிந்து விடுவதனால் காக்காய்கள் அதனை கொத்தி தின்று அதனுடைய குடல்களை வெளியில் இழுத்து பார்க்கவே அருவெறுப்புடன் இருக்கும் விதத்தில் செய்துவிடும். இதனால் நோய் பரவுகின்றனர், அபாயமும் உள்ளது என்பதே ஏன் தான் மறந்து விடுகிறார்களோ தெரியவில்லை. இதன் மூலம் இதில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம்னா, இந்த எலியை பிடித்து வெளியே வீசுவதனால் காக்காக்கள் எடுத்து செல்கின்றனர். பிறகு அந்த குடல்களை வெளியில் இழுத்து போடுகின்றனர். அது தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் விழுகின்றனர் அல்லது கிணற்றிலோ அல்லது ஆற்றிலோ அல்லது குடிக்கும் தண்ணீரிலோ விழுகின்றனர். இதன் மூலம் நோய் வருவதற்கு ஒரு அடையாளமாகும். நேர்களே, இவ்வளவு நேரமா வீட்டு கழிப்பிடம் மற்றும் பொது கழிப்பிடம் அதை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? இப்போது திறந்த வெளியில் மலம் கழிப்பதும் மற்றும் பொது கழிப்பிடங்களில் மலம் கழிப்பது அதனால் வரும் பிரச்சனைகளை பற்றி கேட்கலாமா? திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் தீமைகள் அதை பத்தி இப்ப நான் சொல்ல வந்திருக்கேன். இப்ப இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால அது மட்டுமல்ல பொது கழிப்பறை இவை அனைத்துமே சுத்தமாக இல்லை என்றாலும் சில சில தீமைகள் வருகின்றன. அதுல என்னன்னு பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு வரும், சீத பேதி, டைபாய்டு, வாந்தி, பேதி போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. உடலுக்குள் கொக்கி புழு சென்று இரத்த சோகை நோய் வருவதற்கும் ஒரு அறிகுறியாக இருக்கின்றன. சுற்றுப்புற சூழல் கெடுகிறது, நிலம் நீர் காற்று மாசுபடுது, துர்நாற்றத்தை ஏற்படுத்துது, ஈக்கள் பெருக்கத்திற்கு ஒரு வழி வகுக்குது, கொசுக்கள் பரவுவதற்கும் ஒரு வழியாக இருக்கின்றன. பிறகு நமது வருங்கால தலைமுறையினாலும் அதே வழியதான் செல்வதற்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. பிறகு குழந்தைகளுக்கும் தொற்று நோய் ஏற்படுது. திறந்தவெளி மலம் கழிப்பதால் தண்ணீர் கூட மாசுபடுது அப்படின்னு சொல்றாங்க. இது அனைத்துமே திறந்த வெளியில் மலம் கழிப்பதும் மற்றும் பொது கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருந்தால்
இருந்தாலும் இவ்வகையான நோய்கள் வருவதற்கு ஒரு அறிகுறியே ஆகும். நேர்களே, இவ்வளவு நேரமா திறந்த வெளியில் மலம் கழிப்பதும் மற்றும் பொது கழிப்பிடங்களில் மலம் கழிப்பதும் அதனால் வரும் பிரச்சனைகளை பற்றி கேட்டுமல்லவா? நேர்களே, இப்போது கழிவறை உபயோகமே வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா?
கழிவறை உபயோகமே வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். வாய்வழி உள் சென்று நோய் பரவும் விதங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கைகள். இந்த கைகள் மூலம் நோய்கள் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மலம் கழித்த உடலை சுத்தம் செய்த பிறகு கைகளை முறையாக நம்ம சுத்தம் செய்யாம இருந்துட்டோம்னா அந்த கைகள் மூலம் தான் கிருமி வந்து ஒரு தொற்று வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஈக்கள். இந்த ஈக்கள் மூலம் என்ன எப்படி நோய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மலத்தில் அமரும் ஈக்கள் உணவிலும் அமர்ந்து உணவை மாசுபடுவதன் மூலம் நமக்கு அந்த நோய் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வளர்ப்பு பிராணிகள் மூலம். அது என்னன்னு பார்த்தோம், வீட்டில் வளரும் கோழியோ நாயோ போன்ற வளர்ப்பு பிராணிகள் மலத்தை சாப்பிட்ட பின் வீட்டிற்கு வரும் பொழுதுதான் நமக்கு அந்த நோய் வருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது காய் கனிகள் மூலம் வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நம்ம வயல்வெளிகளை திறந்த வெளி கழிப்பிடங்கள் பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இப்ப அதுல வந்து காய்கனிகள் மாசுபடுவதன் மூலம் தான் நம்ம அந்த உணவை எடுத்துக்கொண்டதால் நோய் வந்து பரவுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது குடிநீர். இந்த குடிநீர்ல இருந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆறு குளம் இதுல வந்து கரைகள் திறந்த வெளி கழிப்பிடமாக பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த ஆறு குளித்தல் உள்ள தண்ணீரில் மலம் கழிப்பதர்கள் சுத்தம் செய்வதாலும் நமக்கு அந்த நோய் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப விளைவுகள், இந்த மலம் உணவுப் பொருட்கள் குடிநீர் மற்றும் காய்கனிகள் மூலம் வாய் வழியாக உட்சென்று நோய் பரவதுக்கு ஏதுவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து நம்ம தவிர்க்கும் வழிமுறைகள்னு கொஞ்சம் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தோம்னா, மலம் கழிக்க கழிப்பறையே பயன்படுத்த வேண்டும். பிறகு கைகளை சோப்பு உபயோகித்து சுத்தம் செய்தல் வேண்டும். பாதுகாக்கப்பட்ட குடிநீரை முறையாக சேமித்து பயன்படுத்த வேண்டும். முறையாக உணவு சுத்தம் பேணுதல் மிக மிகவும் அவசியமாகும். மீண்டும் ஒரு தடவை தவிர்க்கும் வழிமுறைகள், மலம் கழிக்க கழிப்பறையே பயன்படுத்த வேண்டும். பிறகு கைகளை சோப்பு உபயோகித்து சுத்தம் செய்தல் வேண்டும். பாதுகாக்கப்பட்ட குடிநீரை முறையாக சேமித்து பயன்படுத்த வேண்டும். முறையாக உணவு சுத்தம் பேணுதல் அவசியமாகும்.
நேர்களே, இவ்வளவு நேரமா கழிவறை உபயோகமே வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோமல்லவா? இப்போது சைலஜா அவர்கள் கழிப்பிடத்தை எவ்வாறு சுத்தமாக வைக்கலாம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கூற வருகிறார். அதை கேட்கலாமா?
கிராமப்புறங்களில் கழிப்பிட வசதிகள் என்பது திறந்த வெளி பகுதிகளை, வீட்டையும் வீட்டை சுற்றி உள்ள பகுதிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது இன்னும் வலியுறுத்தப்படுவதில்லை. உடல், வீடு, சுற்றுப்பகுதி இவை தூய்மையாக இல்லாததால் உடல் நலம் கெடுவது மட்டுமல்லாமல் சுற்றி உள்ளவர்களின் நலனும் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இதனால்தான் அரசாங்கம் கிராம முன்னேற்றத்துக்கு துப்புரவு மற்றும் சுகாதார கல்வி திட்டங்களுடன் கலந்து செயல் திட்டங்களை தீட்டுகிறது. இந்தியாவின் கிராமப்புற மக்கள் 98 விழுக்காடு மக்களுக்கு கழிப்பற வசதி இல்லை. 70 விழுக்காடு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியும் இல்லை. வீட்டுக்கொரு மரம் என்ற ஊக்குவித்த அரசு வீட்டுக்கொரு கழிப்பிடம் தேவைதான். ஆனால் அதை யாரும் நடைமுறைப்படுத்துறதில்லை. கழிவறைகளில் அதிக நீரை செலவு செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும். மனித மலத்தில் பல வகையான நோய் கிருமிகள் உள்ளன. குழந்தைகளின் மலத்தில் மிக அதிக அளவில் இவை காணப்படுகின்றன. பொது இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் ஆற்றங்கரையிலும் மலம் கழிப்பது பொது நலத்திற்கு பெரிதும் ஊறு விளைவிக்கின்றது. நிலத்தையும் மாசுபடுத்துகின்றது. மனிதனை பாதிக்கும் பல பிணிகளிலிருந்து நிவாரணம் பெற முறையான வகையில் மலத்தை அப்புறப்படுத்த வேண்டும். இதில் முதலிடம் வகிப்பது கழிப்பறைகள் கட்டுவது. கழிப்பிடம் இல்லாத நிலையில் மண் குழிகளில் மலத்தை அப்புறப்படுத்துதல் சிறந்தது. மலம் கழிக்க செல்லும் பொழுது காலணிகள் அணிந்து செல்வது நல்லது. நகர்ப்புற மக்களில் 47% கிராமப்புற மக்களில் 2% மட்டுமே கழிவுகளை அகற்றும் வசதி உள்ளது. நகர்ப்புற வாழும் மக்கள் தொகையில் 1/3 எந்த விதமான கழிப்பற வசதியும் இல்ல. செப்டிக் டேங்கை கட்டும் போது கல்லு கட்டிடத்தை கட்டக்கூடாது, ரிங் தான் போடணும். கல்லு கட்டிடம் கட்டினால் கழிவு நீர் வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற கிணறு, ஏரி, குளம் போன்றவைகளில் கலந்து அந்த தண்ணி நிறம் மாறி துர்நாற்றம் அடிக்கும். கக்கூஸ் கழுவும் போது பெனாயில் போட்டு கழுவ வேணும். ஆசிட் எல்லாம் ஊத்தி கழுவுனா செப்டிக் டேங்க்ல இருக்கிற மண்புழு எல்லாம் செத்து போகும். கழிவும் கழிவு நீரும் தேங்கி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பார்த்தா, மழை சமயத்துல ஒரு சில கழிவு நீரை வெளியேற்றாங்க. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால செப்டிக் டேங்க 5-7 வருஷத்துக்குள்ள ஒரு டைம் ஆவது கிளீன் பண்ணணும். அதனால நமக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஊருக்கே கக்கூஸ் இருக்கு, ஆனா செப்டிக் டேங்க் இல்ல. அந்த கழிவும் கழிவு நீரும் பக்கத்துல இருக்கிற சிறிய ஆற்றுக்கு தான் விடுறாங்க. அந்த ஆத்துல தான் துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த துணியை போடுறாங்க. அந்த துணியில ஆயிரக்கணக்கான கிருமிகள் அடங்கியிருக்கு. அதனால நோய் பரவுவதற்கு அவங்களே வழி அமைச்சிட்டாங்கன்னு அவங்க உணர்றதில்ல. இதனால காலரா வரும் என்பதை உணர்ந்தால் இப்படி செய்வாங்களா?
நேர்களே, நம்ம கூட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் சுகாதார மேலாளர் மிஸ்ஸஸ் பிரசிலா அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது?
திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல மனிதனுடைய கழிவு அதாவது மலம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கிராம் அந்த மனித கழிவில் 1 கிராம் மலத்தில் 1 மில்லியன் பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1 கிராமில் 1 மில்லியன் பாக்டீரியாவும் இருக்குது, 10 மில்லியன் வைரஸ்கள் இருக்குது, அதுக்கப்புறம் 1000 பேரசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகள் இருக்குது, அப்புறம் 100 ஒட்டுண்ணிகளுடைய முட்டைகள் இருக்குது. ஸோ இவ்வளவும் 1 கிராமில் இருக்குது. இது வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய மலக்கழிவு அப்படின்னு பார்த்தா ஒரு 250 கிராம் அப்படின்னா எத்தனை பேர் வெளியே போகிறாங்க திறந்த வெளியில்? அப்போது அத்தனை பேருடைய 250 கிராமும் எத்தனை நாளைக்கு போகிறாங்க அப்படின்றத நம்ம கணக்கு பார்த்தோன்னா, இந்த 1 கிராமில் இவ்வளோ கிருமிகள் இருக்கும்போது அதை நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இது இந்த கிருமிகள்லாம் எப்படி நமக்கு வந்து பரவுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபீக்கல் ஓரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது நம்ம மலக்கழிவு எப்படி மனிதனுடைய உணவு வழியாக மனிதனுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து என்ன சித்தரிக்குது அப்படின்னு சொன்னால், 5 F ABCD வரும் இல்லைங்களா, F சொல்லி, அதில் வந்து அந்த F வந்து ஃபிங்கர்ஸ், ஃப்ளைஸ், ஃபீல்டு, ஃப்ளட், ஃப்ளூயிடு. அப்போது இந்த 5 F எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், விரல்கள், ஈக்கள், நம்மளுடைய வயல்வெளி, வெள்ளம், அதுக்கப்புறம் நீர், ஃப்ளட், ஃப்ளூயிடு. ஸோ இந்த வகையில் இது மூலமாக தான் அது வந்து நம்மளுடைய உணவுக்குள்ளே அது வந்து போகுது. ஃபிங்கர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விரல்கள். மக்கள் வந்து வெளியே மலம் கழிச்சிட்டு அவங்க வந்து கைகளை சோப்பு போட்டு கழுவலை அப்படின்னு சொன்னால், அது அந்த கையோட சும்மா தண்ணி மட்டும் போட்டு கழுவிட்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து உணவுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி ஈக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஈக்களுடைய கால்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய முடி மாதிரி நிறைய சின்ன சின்ன இது இருக்குது. ஸோ அது வந்து அந்த மலத்தில் போய் உக்காந்துட்டு அதே இதோட நம்மளுடைய உணவில் வந்து உட்காரும்போது நமக்கு வந்து பரவுது. வயல்வெளிகளில் கூட அது வந்து பரவுது. இப்போ மக்கள் வந்து காட்டில் போய் உட்காந்துருக்க மலம் கழிக்கிறாங்க, அப்போ அந்த நீர் வந்து வயலுக்குள்ளே போகுது. ஸோ அது மூலமாக பரவுது. ஃப்ளட்டு அப்படின்னு சொல்லும்போது வெள்ளம். இது மாதிரி நிறையா பேர் அந்த ஒரு திறந்த வெளியில் போய் மலம் கழிக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது மக்களுடைய வீடுகளுக்குள்ளெல்லாம் போயிடுது. அது செடி கொடிகள், காய்கறிகள், ஸோ இதுக்குள்ளெல்லாம் போய் குடித்த நீருக்குள்ளெல்லாம் அது கலக்கும்போது அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஃப்ளூயிட் அப்படின்னா நீர்நிலைகள். நிறைய பேர் மலம் கழிப்பாங்க, போய் ஆற்றுல போய் கழுவுவாங்க, இல்லை ஆற்று ஓரத்துலேயே இருப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் உணவுக்குள்ளே அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு கிருமிகள், சொல்லப்பட்ட இத்தனை மில்லியன் கிருமிகளும் நம்மளுடைய உணவுக்குள்ளே வரும்போது ரொம்ப பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் நிறையா காலரா, வயிற்றுப்போக்கு அதெல்லாம் வந்து ஏற்படுது.
எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு சிலர் வந்து இந்த அவங்களுடைய இந்த பிஹேவியரில் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இப்போது தண்ணியில் போய் கலந்துருது, வயல் வலையில் பரவுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்?
இதனால் அதாவது பிஹேவியர் சேஞ்ச் அப்படின்னா நடத்தையில் மாற்றம் வேணும். ஸோ அந்த நடத்தை மாற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அந்த மாற்றம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பலகாலமாக பழகின அந்த பழக்கத்துலேருந்து அவங்க மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும். ஸோ மக்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம தொடர்ந்து அதை பற்றி நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். இப்போது மலம் கழிச்சிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து சோப்புகள் போட்டு கை கழுவணும். சும்மா வெறும் சோப்பு போட்டு கை கழுவதில் கை கழுவுறதுக்கும் நிறைய முறைகள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 20 செகண்டாவது அவங்க அந்த கையை வந்து தேய்ச்சி விரல்களுக்கு நடுவுலலாம் கழுவணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான முறைகளை வந்து நம்ம ஸ்கூல் குழந்தைங்க முதற்கொண்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மக்களை போய் சேரும். அதே மாதிரி தண்ணீர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, மாசுபட்டிருக்கு, அதனால் எப்போ தண்ணி குடித்தாலும் நீங்கள் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரையே குடிங்க, அல்லது பாதுகாப்பான குடிநீரை குடிங்க. அந்த அதுக்குண்டான வசதிகள் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க அதில் ஒரு நடத்தை மாற்றத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதை குறிச்சு அதனால் வர பாதிப்புகள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. நன்றி.
நேர்களே, இன்றைய மலையரசு சுகுமா நிகழ்ச்சியில் பொது கழிப்பிடம் தேவையா, வீட்டு கழிப்பிடம் தேவையா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம், சில தகவல்கள், செய்திகள், பிறகு பொது கழிப்பிடம் திறந்தவெளி மலம் கழிப்பதன் மூலம் வரும் பிரச்சனைகள் போன்றவற்றை தெரிந்து கொண்டமல்லவா? நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகரி 90.4. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேர்களே.